நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரும் காக்கவே, சமாதியிற் சேந்தனருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சுரூபசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேளியலுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று இரண்டு சாதகர்கள் கேளி அனுப்பியிருந்தார்கள், ஆடியோ மூலமாகவும் தரவு மூலமாகவும் டைப் பண்ணியும் அனுப்பியிருந்தார்கள். ஒரு சாதகரிடமிருந்து இரண்டு கேள்வியும், மற்ற சாதகர் ஒரு கேள்வியுமாக அறிவித்திருந்தார்கள். இன்று விடை காண்பதற்கு அந்த மூன்று கேள்வியையும் இன்று எடுப்போம். முதலாவது சாதகருடைய கேள்வி, இந்த பிறப்பில் நாங்கள் வினை செய்கின்றோம், அது எல்லோரும் செய்கின்றோம், கொண்டு வந்த வினைகளை ஆற்றுகின்றோம், புது வினைகளை செய்கின்றோம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கின்றீர்கள். அதனுடைய பெயர்களையும் அவர் சொல்கின்றார். கொண்டு வந்த வினை பிராப்த வினை, செய்கின்ற வினை ஆகாமிய வினை. அவருடைய கேள்வி என்னவென்றால், இந்த வினைகளை நாங்கள் இந்த ஆகாமிய வினைகளை ஆற்றும் போது எப்படியாக நாங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது, ஏதாவது விதமாக நாங்கள் அந்த வினைகளை ஆற்றும் போது அதிலிருந்து எவ்வாறு அந்த வினைகளை செய்யாது இருக்கலாம், அதற்கு எப்படியான விழிப்புணர்வுடன் நாங்கள் இருக்க வேண்டும், அந்த நிலையை எப்படி நாங்கள் எடுக்கலாம் என்பது இந்த நண்பருடைய கேள்வி. அவருடைய கேள்விக்குரிய பதில், நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு செயலிலுமே வினையாற்றுகின்றோம். ரெண்டு விதம் வந்த வினைகளை நாங்கள் பிராப்த வினைகளை செய்யும் போது, அந்த வினைகளை செய்யும் போதும் வினைகள் ஆற்றுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அதேபோல் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலும் நாங்கள் பல இடங்களில் வினைகளை செய்வதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் இந்த வினைகளை நாங்கள் எப்படி செய்கின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும் தரவுகளில் இருந்து பார்த்தால், மனம் மொழி மெய்களால் முக்கரணங்களாலும் செய்கின்றோம். சில வேளைகளில் ரெண்டு கரணங்களால் செய்கின்றோம், சில வேளைகளில் ஒரு கரணத்தால் மாத்திரம் செய்கின்றோம். ஆகவே இந்த நல்வினை தீவினையை நாங்கள் செய்யும் போது, இந்த அன்பருடைய அடுத்த வசனம் அதில் அவர் எனக்கு எழுதியிருந்தது என்னவென்றால், அதான் அவருடைய முழு கேள்வியுமே, நாங்கள் ரெண்டு வினையை செய்தாலும் எங்களுக்கு புறப்பு நிச்சயம் உண்டு, ஆகவே தான் இந்த விழிப்புணர்வை பற்றிய விடயம் தனக்கு தேவை என்று கேட்கின்றார். ஆகவே சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து அவர் அதையும் அறிந்து இருக்கின்றார். அதாவது நாங்கள் இந்த ஆகாமிய வினைகளில் நல்வினையை செய்தாலும் எங்களுக்கு புறப்புண்டு, தீவினையை செய்தாலும் எங்களுக்கு புறப்புண்டு. ஏனென்றால் வினையை ஆற்றத்தான் வேண்டும், சஞ்சித வினை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உதாரணத்தில். ஆகவே எப்படியாவது நாங்கள் புது வினைகளை ஆற்றும் போது எங்களுக்கு இரண்டு விடயத்தாலுமே பிறப்புண்டு. அப்போ அந்த இடத்தில் எப்படி விழிப்புணர்வாக இருக்கலாம்? அவர் கடைசியாக போட்ட வசனம் என்னவென்றால், நல்வினையாலேயும் பிறப்பிருப்பு இருக்கும் என்றபடியால் நாங்கள் நல்வினைகளை செய்யாமல் விடலாமா என்பது அவருடைய இறுதி கேள்விக்குறி. அது அருமையான கேள்வி. ஏனென்றால் தீவினைகளை நாங்கள் செய்வதென்று இல்லை, தீவினைகளுக்குள் அகப்பட்டு நாங்கள் செய்வதற்கு நாங்கள் பலனை அனுபவிக்கின்றோம். ஆனால் நல்வினைகளை செய்ய எத்தனிக்கும் போது அதனால் கூட பிறப்புண்டு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. உண்மைதான், ரெண்டு வினைகளுக்குமே பிறப்பு தேவை. ஆகவே இந்த வினை கொள்கைகளில் நாங்கள் மிகவும் அவதானமாக படித்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த பேராசிரியருடைய உரைகளிலிருந்து என்னவென்றால், இரண்டு வினைக்குமே பிறப்புண்டு என்பது உண்மை. ஆனால் இதை முக்கரணங்களில் ஏதாவது ஒரு கரணத்தால் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த கரணத்தால் செய்தாலும் அதற்கு வினை உண்டென்றதும் உண்மை. ஆனால் இதை நான் எனது என்ற முறையில் செய்யாது. இந்த அன்பருக்குரிய பதில், எல்லாவற்றையும் சிறிது சிறிதாக இறைவனை முன்வைத்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் அந்த அறிவு திறனை எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆகவே எந்த செயலை நாங்கள் இந்த ஆகாமிய வினையில் செய்தாலும், ஆகாமியத்தில் என்றால் எங்களுடைய இந்த பிறப்பில் இந்த உடலில் செய்தாலும், சிறிது சிறிதாக நல்லதை செய்தாலும், எதை எந்த செயலை செய்தாலும் இறைவனை முன்வைத்து செய்ய வேண்டும். அது தீவினையாக மாறினால் எங்களுடைய செயலினால் பரவாயில்லை, அதற்குரிய வினை. அது தீவினையாக மாறினாலும் சரி, நல்வினையாக மாறினாலும் சரி, நான் எனது என்ற விடயத்தை வைத்து நாங்கள் செய்யாது போனால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாவற்றையும் நாங்கள் இறைவனை முன்வைத்தே செய்கின்றோம். அவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை உணர்ந்து அவனை முன்வைத்து செய்கின்றோம். ஆகவே இந்த இறைவனை முன்வைத்து செய்ய வேண்டும் என்ற விடயம் சைவ சித்தாந்தத்தில் தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதை தொடர்ந்து பாவிக்க வேண்டும், அதன் வழி நிற்க வேண்டும். எங்களுக்கு சத்குருவும் இருக்கின்றார், இறைவனும் இருக்கின்றார், பரம்பொருளும். அவர்களை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய செயல்களை அவதானமாக செய்ய வேண்டும். ஆனால் இந்த நல்வினைகளை விட்டு, இந்த அன்பர் கேட்ட இறுதி கேள்வியில், நல்வினைகளை விட்டு நாங்கள் வெளியால் செய்யாமல் விட்டால் நாங்கள் அந்த வினைகளை அனுபவிக்க தேவையில்லைத்தானே, அதற்காக ஒரு பிறப்பில் அந்த வினைகளை எங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய விடயம் இல்லைத்தானே என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் தொண்டு அல்லது நாங்கள் செய்யும் செயல்கள் மிகவும் இன்றியமையாதது எங்களுடைய சாதனையில். தொண்டு மிகவும் முக்கியம். ஆகவே நாங்கள் நல்லவற்றை செய்வதற்கு இதை ஒரு காரணமாக வைத்து நல்லவற்றை செய்யாமல் விடக்கூடாது. அது அல்ல அதனுடைய அர்த்தம். அர்த்தம் என்னவென்றால், ரெண்டு வினைகளுக்கும் பிறப்புண்டு. ரெண்டு வினைகளையும் நாங்கள் ஆற்றத்தான் போகின்றோம். ஆனால் எதை ஆற்றினாலும், எதில் நாங்கள் செயல்பட்டாலும், எங்களுடைய செயல்களில் இறைவனை முன்வைத்து செய்ய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் அறுத்து சொல்லுகின்றது, வரை அறுத்து சொல்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த முறைப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் சாதனையிலும் ஒழுகுவோமாக இருந்தால் அது ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் இந்த வாழ்க்கையில் வாழக்கூடியதாக இருக்கும் என்று இந்த அன்பருக்கு அவர் கேட்ட சின்ன சின்ன கேள்விகளை தொகுத்து எழுதினதுக்கு ஒரே பதிலாக இந்த முறையில் விடை கண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த தொண்டை நாங்கள் செய்யும் போது இறுதி விடையாக சொல்கின்றேன், நாங்கள் செய்யும் எல்லோரும் தொண்டு செய்ய விரும்புகின்றோம். பாபாஜியின் கருத்தும் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி. நாங்கள் பயனை எதிர்பாராது இந்த தொண்டை செய்ய வேண்டும். அது மிகவும் முக்கியம். அந்த பயனை எதிர்பார்ப்பதால் தான் நான் எனது என்று என்பது அங்கு வந்து விழுந்துவிடும். ஆகவே பயன் கருதாது அன்பு அருள் மூலம் இந்த தொண்டுகளை ஆற்றுக்கொண்டிருப்போமாக இருந்தால் எங்களுடைய ஆகாமிய வினைகளிலிருந்து நாங்கள் தப்பிக்கலாம் என்பது இந்த அன்பருக்குரிய முதலாவது கேள்விக்குரிய பதில். இரண்டாவது கேள்வி, அதே அன்பர் தான் கேட்டிருக்கின்றார். நாங்கள் இந்த பிறப்பில் போய்கொண்டிருக்கின்றோம். நல்வினை தீவினைகளை வைத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்னுடைய இரண்டாவது கேள்வி என்னவென்றால், இந்த பிறப்பில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் தெரிகின்றது. இந்த உடலில் என்ன மாதிரி நாங்கள் எந்த இடத்தில் எங்களுடைய ஆன்மாவை பொறுத்தவரையில் இருக்கின்றோம் என்பதை ஏதாவது விதமாக சைவ சித்தாந்தம் சொல்லியிருக்கின்றதா? அதாவது இப்போது எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தில் அல்லாட்டி ஆன்ம சுழற்சியில் நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? அதனுடைய கருத்து என்னவென்றால், அவர் கேட்பதன் கருத்து என்னத்தை கேட்கின்றார் என்றால், இன்னும் எத்தனை பிறப்பு எங்களுக்கு இருக்கும் என்று தெரியுமா ஐயா? அல்லது நாங்கள் இருக்கும் நிலை ஆரம்பத்தில் இருக்கின்றோமா ஆன்ம சுழற்சியில், அல்லது நடுவில் இருக்கின்றோமா, அல்லது இறுதியில் இருக்கின்றோமா? இதை பற்றி சைவ சித்தாந்தம் ஏதாவது தெரிவித்திருக்கின்றதா என்பது அவருடைய கேள்வி. அவருடைய கேள்வி நல்ல கேள்வி. நான் அதை பற்றி பேசியதும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வகுப்பில் சைவ சித்தாந்த பேராசிரியர் இதை பற்றி சொல்லியிருந்தார் பல காலத்துக்கு முன். அது என்னவென்றால், அவர் இந்த விடயத்தை சைவ சித்தாந்தத்தில் சிவஞான சித்தியார் என்ற நூலில் கொடுக்கப்பட்டதென்று அந்த நேரம் விளக்கம் தந்திருந்தார். எனக்கு இந்த நிலைகளுக்குரிய பெயர்கள் ஞாபகம் இல்லை, இருப்பினும் அந்த செய்தி ஞாபகம் இருக்கின்றது. அதாவது இதை நாங்கள் முதல் வேறொரு இடத்தில் பார்த்திருக்கின்றோம். இந்த சமயங்களை பற்றி நாங்கள் படிக்கும்போது இந்த சாஸ்திர நூல்களின் துவக்கத்தில் இந்த சமயத்தில் அகசமயம் உள்ளேயும் மையத்துக்கு கிட்டேயும், அதற்கு பிறகு அகப்புற சமயம், புறச்சமயம், புறப்புற சமயம் என்று நான்கு வட்டங்களை பற்றி படித்திருந்தோம். அதுதான் அதுக்குரிய பதில் கொடுக்கக்கூடிய இடம். அதை பற்றி அந்த இடத்தில் பேராசிரியர் ஒரு விளக்கம் தந்து கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய பிறப்பு நிலையில் நாங்கள் எங்கு இருக்கின்றோம் என்பதை, அதாவது நாங்கள் இந்த பிறப்பு, இந்த உடல் எங்களுக்கு கிடைக்கும் போது இந்த ஆன்மாக்களுக்கு வெளிவட்டத்தில் இருந்து உள்வட்டத்தை நோக்கி கொண்டு வருகின்றது என்பது சைவ சித்தாந்தத்தில் சிவஞான சித்தியார் என்ற நூலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த நேரம் சொல்லியிருக்கின்றார். அதாவது எங்களுடைய பிறப்பில் நாங்கள் புறப்புற சமயத்தில் இருப்போமாக இருந்தால், அங்கிருந்து மையத்தை நோக்கி வருகின்றோம் என்று திட்டவட்டமாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பிறப்பில் நாங்கள் இப்போது எங்கு இருக்கின்றோம் என்று உதாரணத்துக்கு எடுத்தால், இந்த சத்சங்கத்தில் இருக்கும் சாதகர்களை, நாங்கள் இப்போது அகசமயத்துக்குள் இருக்கின்றோம். அந்த சைவ சித்தாந்தத்தில் சொன்ன முறைப்படி, அதாவது ஏதோ சில பிறப்புகள் புறப்புற சமயத்தில் இருந்திருக்கின்றோம், சில பிறப்புகள் புற சமயத்தில் இருந்திருக்கின்றோம். அது என்ன சமயமாகவும் இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில், சில அதுக்கு அடுத்ததாக அகப்புற சமயத்தில் இருந்திருக்கின்றோம் அந்த வாழ்க்கையில், அந்த உடலில். அதற்கு பிறகு அகசமயத்தில் இருந்திருக்கின்றோம். அதுதான் சைவ சமயம். ஆகவே இந்த சைவ சித்தாந்தம் எங்களுக்கு கிடைத்தது இந்த பிறப்பில், ரைட்? அதை வைத்து எங்களுடைய ஆன்ம நிலையை நாங்கள் அறிய வேண்டுமென்றால், நாங்கள் மையத்திற்கு கிட்டவாக இருக்கின்றோம் என்று சைவ சித்தாந்தத்தில் அந்த நூலில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம், இந்த பிறப்பு, இந்த உடல் எங்களுக்கு கிடைத்தது மிகவும் அபூர்வம். நாங்கள் பல பிறப்புகளை கடந்து வந்து விட்டோம். மணிவாசகர் சொன்னபடி, மற்றைய அறிவு குறைவான பிறப்புகளில் ஒரு அறிவு, ரெண்டு அறிவு, மூன்று அறிவு, நாலு அறிவு, அஞ்சு அறிவு, ஆறு அறிவு மனித பிறப்புக்குள் வந்து, அந்த மனித பிறப்பில் இருக்கும்போது புறப்புற சமயம், புற சமயம், அகப்புற சமயம், அகசமயத்துக்குள் வந்து இப்போது சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய புறப்புச் சுழற்சி அதிக தூரத்தில் இல்லை என்ற நற்செய்தி ஒன்றை இந்த சைவ சித்தாந்தம் படித்த பின்தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. பயிற்சி முறையில் கூட பாபாஜியின் கிரியா யோகத்தில் நாங்கள் இந்த நான்கு உடல்களுக்குரிய பயிற்சியை செய்து அந்த நிலையைக்கு கிட்ட இருக்கின்றோம் என்பது ஓரளவு புரிந்தாலும், செயல்முறையில் சாஸ்திர நூலில் சொல்லப்பட்ட விடயத்தில் கூட நாங்கள் உள்வட்டத்திற்குள் மையத்தை நோக்கி செல்கின்றோம். ஆகவே இந்த ஆன்மாவாகிய நாங்கள் எல்லோரும் இந்த உடலில் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், ஆனால் இந்த வட்டத்துக்குள் கூட இன்னும் எத்தனை பிறப்புகள் எடுக்க வேண்டும்? அதை விட இந்த வட்டத்திற்குள் நாங்கள் சரியாக ஒழுகாவிட்டால், சரியாக சாதனை செய்து வாழ்க்கையில் நன்றாக உண்மையாக வாழாவிட்டால், மீண்டும் வட்டத்தை விட்டு விலத்திச் செல்லலாம். ஆனால் மீண்டும் மையத்தை நோக்கி வரலாம். ஆனால் இப்போது இந்த உடலில் சைவ சித்தாந்த மாணவர்களாகிய நாங்கள் எல்லோரும் இருக்கும் நிலை மையத்திற்கு கிட்ட இருக்கும் சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்றோம். இதை சைவ சித்தாந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சிவஞான சித்தியார் என்ற நூலில் என்று இந்த பேராசிரியர் அதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த நான்கு சமயங்களில் இருக்கும் நிலைகளை கூட சில பெயர்களால் அவர் அந்த நேரம் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எனக்கு அந்த பெயர்கள் ஞாபகம் இல்லை. பெயர் இங்கு முக்கியமல்ல, கருத்து தான் முக்கியம். ஆகவே இந்த நான்கு நிலைகளில் வரும்போது கூட, இந்த சமயங்களில் மேலிருந்து வெளியிலிருந்து உள்பக்கமாக வரும்போது, நாங்கள் ஆண்மை நிலையில் இருக்கின்றோம் புறப்புற சமயத்தில் என்று சொல்லி இருக்கின்றார். புற சமயத்திற்கு வரும்போது எங்களுடைய வாழ்க்கை முறையில் நாங்கள் சிறிது முன்னேறி இருக்கின்றோம் என்கின்றார். அகப்புற சமயத்திற்கு வரும்போது வேதாந்தத்தில் கொஞ்சம் நாங்கள் மெருகூட்டுகின்றோம், எங்களுடைய ஆன்மா மெருகூட்டப்படுகின்றது என்று சொல்கின்றார். அக சமயத்திற்குள் வந்தவுடன் தான் எங்களுக்கு சித்தாந்தம் கிடைத்திருக்கின்றது என்று சொல்கின்றார் பேராசிரியர் அந்த நூலில் ஒரு பாடலில் இருந்து. ஆகவே இந்த சமய ஒழுங்கு எங்கு இருக்கின்றது, எங்கிருந்து எங்கு வந்திருக்கின்றோம், எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை இன்றையான் சத்சங்கத்தில் நீங்கள் பேராசிரியரின் உரையில் தந்த தகவலை வைத்து கேட்கும்போது, நாங்கள் எல்லோரும் நிச்சயமாக ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விடயம் எங்கு இருக்கின்றோம் என்பது. ஆனால் அதை நாங்கள் சரியாக பாவிக்கின்றோமா, அதன் வழியில் சரியாக இருந்திருக்கிறோமா என்றால்தான் இன்னும் மையத்தை நோக்கி போய் எங்களுடைய பிறப்பை நாங்கள் முடிக்கலாம், பதிஞானத்தை அடையலாம், அதன் வழியில் நிற்போம் என்று இந்த அன்பருடைய தன்னுடைய ஆன்மை நிலையை எப்படி அறிவோம் என்று கேட்ட இரண்டாவது கேள்விக்குரிய விடையாக கொடுக்கின்றேன். மூன்றாவது கேள்வி, அது இன்னொரு அன்பரிடமிருந்து வந்தது. இந்த இரண்டு கேள்வியும் ஒரு அன்பரிடமிருந்து வந்தது, அவர்களுக்கு அவருக்குரிய பதில் கொடுக்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, அது ஒரு உலகியல் கேள்வி. அந்த அன்பரும் அந்த குடும்பம் கிரியா யோகத்தில் இருக்கின்றார்கள். இது கணவரிடமிருந்து வந்த கேள்வி. ஆனால் அவர்கள் பயிற்சி செய்கின்றார்கள், எவ்வளவு ஆணித்தரமாக பயிற்சி செய்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் வேறு நாட்டில் இருக்கின்றார்கள், கனடாவில் இல்லை. ஆனால் அவர்கள் இருவரும் தீட்சை பெற்றவர்கள். ஆனால் இந்த கேள்வி என்னவென்றால், தான் வேலைக்கு போய் வருகின்றேன், தன்னுடைய பணியை, உலகப் பணியை நான் சரியாக என்னுடைய குடும்பத்துக்கு செய்கின்றேன், பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும். ஆனால் மனைவியும் தன்னுடைய பணியை எனக்கு செய்கின்றாள், பிள்ளைக்கும் செய்கின்றாள். ஆனால் இடக்கிடை எங்களுக்குள் சண்டை வருகின்றது. அதை நான் தொடக்கவில்லை, மனைவி தான் தொடக்கின்றாள். அவளும் என்னுடன் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள், அதாவது தொழில் பார்த்தாள் பல காலமாக. பின்னர் நான் அதிலிருந்து அவளை நிற்பாட்டி பிள்ளையின் அலுவல் பார்ப்பதற்கும் என்னுடைய அலுவல்களை பார்ப்பதற்கும் வீட்டில் இருக்கச் சொல்லிவிட்டு நான் தனியவே பணத்தை ஈட்டி வருகின்றேன். இப்போது பிரச்சனை என்னவென்றால், என்னுடைய குடும்பத்தில் நான் அவள் என்னுடைய மனைவி என்னிடம் சண்டை போடுவாள் இடைக்கிடை. அந்த சண்டையில் நான் மனத்தாங்கல் அடைகின்றேன். அந்த சண்டை என்னவென்றால், என்னை வேலையிலிருந்து நிற்பாட்டினீர்கள், நான் இப்போது உங்களுக்கும் பணி செய்து பிள்ளைக்கும் பணி செய்கின்றேன். ஆனால் நீங்கள் எங்களை கண்டுகொள்வதில்லை. நீங்கள் உங்களுடைய பணியில், நீங்கள் உங்களுடைய சாதனையில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய விருப்பமான விடயத்தில் இருக்கின்றீர்கள் என்று அந்த சண்டையை தொடக்குகின்றாள் என்று ஒரு கேள்வி அந்த அன்பரிடம் இருந்து. அவருடைய கேள்வியில் அவர் எதிர்பார்க்கும் பதில் என்னவென்றால், என்ன மாதிரி இந்த மனத்தாங்கல்களிலிருந்து தான் விடுபடலாம் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. இந்த சண்டையிலிருந்து எப்படி வழியால் வரலாம்? ஆகவே இந்த அன்பரிடம் நான் ரெண்டு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். அவர் இங்கே இந்த சத்சங்கத்தில் இன்று இல்லை, வெளியாலிருந்து தான் இதை கேட்கின்றார். ஆகவே இந்த சத்சங்கம் மூலம் அவரை கேட்கின்றேன். எனக்கு ஓரளவு அவர்களுடைய குடும்பத்தை பற்றி தெரியும், அந்த 3-4 பேர் இருக்கிற குடும்பம். ஆகவே அந்த அன்பருக்குரிய கேள்வி என்னவென்றால், எதன் மூலம் இந்த சண்டை வருகின்றது என்பதை அவர் அறிவிக்கவில்லை. ஆனால் சண்டை வருகின்றது என்பதைத்தான் சொல்லி இருக்கின்றார். நான் அவருக்கு சொல்லும் பதிலாகவும் கேள்வியாகவும் இங்கு வைக்கின்றேன். முதலாவதாக, இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நாங்கள் எல்லோரும் நன்றாக ஓட வேண்டும். இந்த சச்சரவுகள் வரக்கூடாதென்றால் விட்டு கொடுக்கும் தன்மை கணவன் மனைவியிடம் இருக்க வேண்டும். அந்த விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாவிட்டால், உலகியலாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சாதனை பயிற்சியில் நாங்கள் இருவரும் பயணித்தாலும் சரி, அங்கு ஒரு நட்புறவும் இருக்கப் போவதில்லை. சாதனையில் எங்களுடைய ஆன்மாவை பொறுத்ததுதான் அந்த பயிற்சியின் வெற்றி. அது அந்தந்த ஆன்மாவுக்குரிய பக்குவத்தில் தான் அதன் வெற்றி உண்டு. அதில் நாங்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது. இருப்பதுதான் வழியால் வரும். ஆனால் உலக வாழ்க்கையில் நாங்கள் விட்டு கொடுக்கும் தன்மையில் இயங்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள், முக்கியமாக கிரியா சாதகர்களாகிய குடும்பத்தில் இருப்பவர்கள், ஏனென்றால் எங்களுக்கு 2 வாழ்க்கை உண்டு. ஒன்று உலக வாழ்க்கை, மற்றது ஆன்மீக வாழ்க்கை. அப்படித்தான் பாபாஜி அவர்கள் இந்த கிரியா யோகத்தை அமைத்திருக்கின்றார்கள். சாதகர்களுக்கு உலகியலில் இருந்து கொண்டு வாழ்ந்து இந்த கிரியா யோகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் கிரியா யோகமே. ஆகவே ஆன்மீகத்தில் வெற்றி பெறுவதற்கு அவரவர்களுடைய ஆன்ம நிலை அறிவு திறனை பொறுத்தது அவர்களுடைய வெற்றி என்றபடியால், அதில் ஒருவிதமான சண்டை சச்சரவும் வருவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் உலகியல் வாழ்க்கையில் வேலைக்கு போவது, வேலை செய்யாமல் இருப்பது, யார் பணம் சம்பாதிப்பது, யார் பணம் சம்பாதிக்கவில்லை, அவர் சம்பாதித்தால் அவருடைய சொல்லை நான் கேட்க வேண்டுமா என்றெல்லாம் சச்சரவுகள் வரும். இந்த சச்சரவுகளை குறைக்க வேண்டுமென்றால் உலகியல் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கும் தன்மை இருக்க வேண்டும். ஒவ்வொருதரும் தங்களுடைய பணியை சரியாக செய்தால் கூட யார் அதில் மேன்மையாக செய்கின்றார்கள் என்ற கேள்வி வரும்போது, அந்த கேள்வியும் நான் எனது என்ற அகங்காரத்துடன் வரும்போது சண்டை சச்சரவு வந்தே தீரும். ஆகவே எவர் எந்த விடயத்தை செய்தாலும், ஒருவர் பணம் சம்பாதிக்கலாம், மற்றவர் குடும்பத்தைக்குரிய மற்ற கடமைகளை பார்த்து செய்யலாம், எல்லாம் தொண்டு, எல்லாம் சேவை. ஆகவே சேவை என்ற பெயரில் பார்த்தால் எல்லாமே ஒன்றுதான். அவர் பணம் சம்பாதிப்பவர் வீட்டு கடமைகளை செய்யும் பெண்ணை விட மேலான இடத்தில் இருப்பவர் என்று இல்லை. ஆனால் பணம் சம்பாதிப்பவர் நான் எனது என்ற இடத்தில் இருந்து கொண்டால் இந்த சண்டை சச்சரவுக்கு நிச்சயமாக இடம் உண்டு. ஆகவே அவர் மற்றவர் செய்யும் சேவையும் சேவைதானே, அதுவும் ஆன்மா தானே உலகியல் வாழ்க்கையை பொறுத்தவரையில். ஆகவே அந்த ஆன்மாவும் சந்தோஷமாக இருப்பதற்கு நான் என்ன செய்யலாம், என்னை எவ்வளவு தூரம் இறக்கி வந்து எதை செய்யலாம் என்று அந்த பணிகளிலும் எங்களை ஈடுபடுத்தினால் இந்த சண்டை சச்சரவை தீர்க்கலாம். இது நான் அனுபவமாக அடைந்த விடயமும் கூட. நாங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கும் போது, உலக வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கும் போது விட்டு கொடுத்து பணிகளை இருவரும் சேர்ந்து எல்லா விடயத்திலும் செய்ய வேண்டும். அதனால் தான் இந்த உலகத்தில் இந்த புது ஜெனரேஷன் என்று சொல்லும் போது, புது பரம்பரைகளில் இந்த வித்தியாசங்கள் இருப்பது இப்போது குறைவு. ஏனென்றால் இருவரும் வேலை செய்வார்கள், இருவரும் வீட்டை வந்து தங்களுடைய கடமைகளை செய்வார்கள். அப்போது செய்யும் போது இப்படியான விடயங்கள் அவர்களுக்கு முரண்பாடாக அமையாது. ஏனென்றால் 2 பேரும் பணம் சம்பாதிக்கிறார்கள், வீட்டை வந்தால் வீட்டு வேலைகளையும் இருவரும் பிரித்து செய்கின்றார்கள் என்றபடியாக அந்த பிரிவினை வராது. ஆனால் ஒருவர் பணம் சம்பாதித்து மற்றவர் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த பிரச்சனை வரும். விட்டு கொடுக்காது வாழ்ந்தால் என்று இந்த அன்பருக்கு அவருடைய என்ன பிரச்சனை என்று அடிப்படை தெரியாத நிலையில் இந்த பதிலை கொடுக்கின்றேன். ஆகவே விட்டு கொடுக்கும் தன்மை வேண்டும். இதை இறையுடன் கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தினால், பரம்பொருள் பார்வதியுடன் அவர்கள் கூட இந்த குடும்ப விடயத்தை வைத்துத்தான் ஆண்பாதி பெண்பாதி என்று இந்த தனுகரண புவன போகங்களில் இவையெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அது அவர்களுடைய போகத்திற்காக, அவர்களை இந்த வாழ்க்கையில் அறிவுத்திறன் பெறுவதற்காக இந்த ஆண் பெண் என்ற இணைப்பை இறைவன் ஏற்படுத்தினார் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிலர் கேட்கலாம், அதையும் நான் என்னுடைய சாதகரிடமிருந்து வேறொரு இடத்தில் கேட்டிருக்கின்றேன் என்னுடைய காதால், சிவன் சிவனே என்று இருக்கின்றார், சக்திதானே எல்லாம் செய்கின்றது. அதே போல்தான் நாங்களும், இது ஒரு தமாசாக ஒரு நேரத்தில் ஒருவர் சொன்ன கதை, அதே போல்தான் நாங்களும் சிவனாகத்தான் இருக்க விரும்புகின்றோம், சக்தியை வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்யட்டும், நாங்கள் சிவனே என்று இருக்கின்றோம் என்று சொல்லுவார் பகுதிக்கு. என்றால் தாங்கள் அந்த விடயங்களில் ஈடுபட தேவையில்லை என்று. அது பிழை. சிவன் சிவனே என்று இருக்கின்றார் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவது உண்மை. ஆனால் அவர்தான் அந்த சக்திக்கு ஆதாரமான நிலையில் இருக்கின்றார். இந்த இடத்தில் சைவ சித்தாந்தத்தில் ஒரு விடயம் பேராசிரியர் சொன்னது ஞாபகம் வருகின்றது. என்னவென்றால், காளி மாதாவை பற்றி எல்லோருக்கும் தெரியும். காளியின் படம் ஒன்று பார்த்திருப்பீர்கள். சிவனை காலில் காலுக்கு கீழே போட்டு காளி நெஞ்சில் ஏறி நின்று நடனமாடுவது போல பலர் பார்த்திருக்கலாம். அதை நான் கூட இந்த சைவ சித்தாந்தத்திற்குள் வரும் வரைக்கும், என்னடா சிவனுக்கா இந்த நிலை, காளி மேலே நிற்கின்றதே என்று நான் கல்கத்தாவில் கூட அந்த படத்தை பார்த்தேன், காளி கோவிலில். அப்போது எனக்கு புரியவில்லை. நானும் உலகியல் ரீதியில் காளி சிவனுக்கு மேலே நின்று நெஞ்சில் நின்று ஆடுவதை பார்த்தவுடன் அது காளி என்றபடியால் தான் அப்படி செய்கின்றதோ என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் சைவ சித்தாந்த பேராசிரியர் அதுக்கு அருமையான விளக்கம் தந்தார் சைவ சித்தாந்தத்திலிருந்து. அதாவது அந்த நடனத்துக்குரிய பொருள் என்னவென்றால், சக்தி சிவனை ஆதாரமாக வைத்து இந்த உலகத்தை இயக்குகின்றாள். ஆதாரம் அதுதான் சிவன் சிவனே என்று இருக்க சக்தி தன்னுடைய தொழிலை செய்கின்றால், அந்த ஆதாரம் இல்லாவிட்டால் சக்தியால் தொழிலாற்ற முடியாது என்பதுதான் அதனுடைய பொருள் என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு இடத்தில். ஆகவே அந்த உவமானத்தை கூட, அது இறைவனின் உவமானமாக இருந்தால் கூட இந்த இடத்தில் அதை விளங்கி கொள்ள வேண்டும். யார் பெரியவர் யார் சின்னவர் என்று இல்லை. இறைவனை வைத்துக்கூட சிலர் அவர் அப்படி இருக்கிறபடியால் நானும் அப்படி இருப்பேன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த விளக்கம் தெரியாமல் அவர்கள் பேசுகின்றார்கள். ஆகவே அந்த நிலை உங்களுக்கு மனதில் தோன்றினாலும் இந்த ஓமானத்திலிருந்து அதன் உண்மை நிலை என்னென்றதை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த பதிலுக்கு, இந்த கேள்விக்கு இப்படி பதில் கொடுக்கப்படுகின்றது என்று. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
கிரியா பாபாஜி
நம, ஓம் சிவாய நம, ஓம்
சிவாய நம. சத்சங்கம் பழமை போல் கேள்வி பரதலக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் இந்த மூன்று கல்விகளுக்கும் சிறப்பான பதில் கிடைக்கப்பெற்றது, சிறப்பாக இருந்தது. அதில் முதலாவதாக, ஆகாமிய வினைகள் இவ்வாறு உறுப்புடன் செய்யாமல் தவிர்க்கலாம் என்பது பற்றிய கேள்வி. அதற்கும் நல்வினை தீவினை செய்யும் போது குழப்பு நமக்கு உண்டு என்ற கருத்து விளங்கப்பட்டது. அது மாத்திரமில்லை, மிகுதியாக இரண்டு வினைகளுக்கும் குழப்பு உண்டு. எனவே சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் கூறப்பட்டபடி நாங்கள் செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அது தெளிவாக இருந்தது. அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்வி, இந்த புறப்பில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது பற்றிய கேள்வி. அதற்கும் சமயங்களை பற்றி படிக்கும் போது நான்கு வட்டங்களை பற்றி படித்திருக்கின்றோம் என்பது பற்றிய விளக்கம் தெளிவாக தரப்பட்டது. அதில் முக்கியமாக வடிவட்டத்தில் இருந்து உள்வட்டத்தை நோக்கி செல்லுதல், அதாவது அகச்சமயத்தில் இருக்கின்றோம் என்பதை பற்றிய தெளிவான கருத்துக்கள் விளக்கப்பட்டது. அதுதான் சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்றோம் என்பது இதற்குரிய பதிலாக தெளிவாக தெரிந்தது. இறுதியாக மூன்றாவது கேள்வி, நாங்கள் வேலைக்கு போய் வருகின்றோம், ஆனால் சில சரியாக செய்கின்றோம். இருந்தும் எங்களுடைய கணவன் மனைவிகளுக்கு இந்த மனத்தாங்கள் எவ்வாறு ஏற்படுவதை விடுபடலாம் என்பது பற்றிய கேள்வி. அதற்கும் வாழ்க்கை சிறக்கத்தில் நாம் கணவன் மனைவிகளுக்கிடையில் விட்டுக் கொடுப்புடன் தன்மையில் இயங்க வேண்டும் என்ற கருத்து தெளிவாக விளக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, உலகியல் வாழ்க்கையில் விட்டுக் கொடுக்கும் தன்மையுடன் நாம் சென்று என்றும் உலகியல் வாழ்க்கையில் விட்டுக் கொடுக்கும் தன்மையுடன் நான் எனது என்பது இல்லாமல் பிரதிபலன் பாராது செய்யும் சேவை இந்த மனத்தாக்குதல் என்று விடுபடலாம் என்பதற்கு தெளிவாக பதிலாக அமைந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தின் மூன்று கேள்விகளுக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றது. மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ. ஓம் நன்றி இறைவனையே, அதை மிகவும் சுருக்கமாக கொடுத்தீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல ஒரு சிறப்பான சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு மெயினான ஒரு சத்சங்கம். அந்த வினை கொள்கையை பத்தி ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா வினை கொள்கை தான் சிறப்பு. எங்க நமக்கு அதிக பிறப்புக்கு சிக்கல் வருதுன்னா வினை கொள்கையில தான் சொல்றாங்க. சைவ சித்தாந்தம் பிறப்பினுடைய அடிப்படையே வினைதான் சொல்றாங்க. இந்த வினையின் செயலால தான் எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்குது என்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாங்க. இத வந்து நம்ம உடனடியா வந்து அப்படியே ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய மாற்ற முடியுமோ அது முடியோ முடியாதுன்னு அதையும் சொல்றாங்க. அதுவும் முடியாது. ஏன்னா அது சங்கிலி தொடரா நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுனா இத மாதிரி சரியான குரு கிடைச்சி சரியான வழியில சைவ சித்தாந்த வழிகளை நம்ம பின்பற்றி அதனுடைய செயல்களை நம்ம செய்யக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த வினை கொள்கையில இருந்து நீக்க போறோம். எண்ணி சேர்த்து சொல்றேன். இந்த செயலுக்கும் இன்றைய அடியேன் உள்ள செயலுக்கும் நிறைய வித்தியாசம். எனக்கு அந்த வினை நீக்கம் இல்லை. எனக்கு அந்த வினை இருந்திருக்கு, அதனால அந்த வினை மறைச்சு. இன்றைக்கு வந்து நம்ம கிரியா யோக குடும்பம் அத்தனை பேருக்குமே கிடைச்சிருக்கு, என்னோட இல்ல உங்களுக்கும் கிடைச்சிருக்கு அந்த வகையில. ஆக இந்த சைவ சித்தாந்தத்துல மெயினா சொல்லக்கூடியது வினையில இருந்து நம்ம தப்பிக்கணும். ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு வினை ஈட்டாத அளவுக்கு நம்ம செயலை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா மாத்தி அமைக்கலாம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. செயல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு காசு பணம் எது கிடையாது. ஆனால் அது நமக்கு சரியான பயிற்சி. நம்ம இந்த கிரியா பயிற்சியை ஒழுங்கார செய்யணும். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைய இந்த நம்ம சத்சங்கத்து மூலியமா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடிக்கடி அதை நீங்க வந்து கேட்டு சிந்தனைக்கு கொண்டு போய் செயலாக்கத்துக்கு கொடுத்து வரணும். இல்லைன்னா அதுல வெற்றி அடைய முடியாது. இது எங்களுடைய ஒரு ஒரு நாங்க ஒரு ஆறு பேர் நண்பருக்குள்ளே நிறைய வித்தியாசங்களை நாங்க பாக்குறோம். ஒரு பெரிய நிலையில இருந்துட்டு கூட அவரால் அதை வெற்றி அடைய முடியல. ஒரு சிறிய நிலையில உள்ளவர் வெற்றி அடைகிறார். காரணம் என்னன்னு சொல்லிட்டா வினை தான். அதோட மட்டும் இல்ல, மேற்கொண்டு அவரை வினையை தேடிட்டு இருக்காரு. என்ன காரணம் கேட்டா அவருடைய செல்வம், அவருடைய இனம், நான் ஒரு பிராமணர், ஏற்கனவே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு உயர்ந்த இடத்துல உள்ள கோயில்ல ஒரு நிர்வாகத்துல இருக்கிறார். அவர் அப்படின்னு என்ற ஒரு ஆணவத்திலேயே நான் 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 என்ற ஆணவத்திலேயே அவரு வினையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த தொடர்பு இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதர், 10 ரூபாய் கூட இல்லாதவரு எந்த ஒரு வினையிலையும் மாட்ட முடியாது இருக்காரு. அதுக்கு என்னுடைய நண்பர் சொன்னாரு, சிறிய வசதியை கொடுத்து பெரிய அருளை புரிஞ்சிட்டு இருக்கான் இறைவன் குருநாத மூலிமா. பெரிய வசதியை கொடுத்து சிறிய அருளை கொடுத்துட்டு இருக்காரு. ஒரே வார்த்தையில என்னுடைய நண்பர் அது ஐயாட்ட கூட நான் சுசீந்திர ஐயாட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். அந்த வகையில நமக்கு ஒரு பெரிய செல்வத்தையும் கொடுத்து பெரிய அருளையும் கொடுத்துட்டு இருக்காரு பாபாஜி சத்சங்கம் மூலியமான. இந்த வினை கொள்கைய நம்ம ஓரளவுக்கு எல்லாரும் கடைபிடிச்சி அத இருவினை ஒப்பா, அதுக்காக நம்ம வந்து நினைக்காத நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு காலத்துல அதுவே மாறி எல்லாம் சிவன் செயலா போய் இருவினை ஒப்பாயிடும். அந்த நிலை எல்லாருக்கும் ஏற்படும். அந்த வகையில இன்றைய சத்சங்கம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வினை கொழுப்பு சத்சங்கம். அதுக்கப்புறம் ஒரு மூணாவது கேள்விக்கு ஒரு இது சொன்னாரு, விட்டு கொடுத்து போகணும். அது சிறப்பான வார்த்தை. அது வந்து நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க, சாதாரண நிலையில இருக்கக்குள்ள அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டா அதுக்கு என்னுடைய நண்பர் சொல்லுவாரு, எந்த பயிலும் யோக்கியமான பையன் இல்லடா, என்ன அவன் பெரிய வாழ்ந்துட்டா நீ வந்து சாதாரண ஆளு கணக்கு போடுற, நீ சைவ சித்தாந்தம் படிக்கடா என்ன கேட்டார். ஏய், நீ சைவ சித்தாந்தம் படிக்கிறார், அவனுக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாது. அவன் சொல்ல ஏன்டா நீ பெருசா எடுத்துக்கிற, அது மனைவியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அது உங்களுக்குள்ள. அதனால அவங்கள வந்து நீங்க யாரையும் இது பண்ண வேண்டாம். நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கீங்க, உங்களால முடிஞ்ச வழி அவங்கள உங்களுடைய சாதனாலையும் உங்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையிலும் நாளைக்கு அவங்களும் உங்க வழிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பராட்டினா கவலை இல்லை, நீங்க விட்டு கொடுத்ததா இருந்து கெட்டு போகவே மாட்டீங்கன்றது சைவ சித்தாந்தம் ரொம்ப அருமையான விஷயம். அந்த வகையில இந்த விட்டு கொடுக்கறதுன்ற விஷயம் பெரும் சாதனை, பெரும் வெற்றிக்கு உடையது. நீங்க அதனால எந்த இழப்பையும் நீங்க எழுந்துட முடியாது, எழுந்த மாட்டீங்க. அவங்க ஒண்ணும் பெரிய ஆளு கிடையாது. நீங்க விட்டு கொடுக்கறத அவங்க எதிர்பார்க்கறாங்க, அவங்க சிறிய ஆளு. நீங்க விட்டு கொடுக்கறத உணர்ந்து அவங்களோட ஒன்றி வந்துட்டாங்கன்னா அவங்களும் உங்களோட பக்குவத்துக்கு வராங்கன்னு. அவங்க வரலன்றதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. எனக்கு சொன்னாரு, அவன் வெறும் கரண்டிடா, அவன் தூக்கி போடுவான். நம்ம அந்த கரண்டில் தோரம் பயிர் வச்சிருக்கோம்டா, நம்ம இழக்க முடியாது இருக்கும் என்ற ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். இந்த சக்தர் மூலியமா அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி கார்த்திகேயன் ஐயா, வளமை போல அதை மிகவும் அருமையாக மூன்று விடயங்களையும் தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்கு ஓமானங்களும் சொல்லி சொன்னபடியே அது மிகவும் ஆணித்தரமாக எல்லா சாதகர்களுக்கும் மீண்டும் அது அவர்களை சென்றடையும் நிச்சயமாக. அந்த திறனை நீங்கள் பாபாஜி பரம்பொருளின் சக்தியுடனும் அதை சொல்லக்கூடியதாக இருந்தது. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இந்த சத்சங்கத்தை நான் இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். பாபாஜியுடன் சேர்ந்து அதற்கு விடை காணுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவா.